அடுத்தது திருஞான சம்பந்தர் மதுரையில மடத்தில் தங்கியிருந்தார். அவர் தங்கியிருந்த மடம் இன்னும் இருக்கிறது. திருஞான சம்பந்தர் மடம் என்றே அதற்கு பெயர். தெற்கு ஆவணி மூல வீதியில இருக்கிறது அந்த மடம். ஆமா, இன்றும் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது அந்த மடம். இதுவும் அந்த வரலாறுல நடுமத்தில தான் சொல்றேன். திருஞான சம்பந்தர் அங்க தங்கியிருந்தார். திருஞான சம்பந்தர் கூடவே அவங்க அப்பா போல. ஒரு சில இடத்துக்கு மாத்திரம்தான் போனார். ஒரு சில இடத்துக்கு இந்த அடியார்களோட விட்டுட்டார் அவரை. ஏன்? அது கடவுளோட குழந்தை, கடவுள் காப்பாற்றிக் கொள்ளுவான் என்ற எண்ணம் அவருக்கு உண்டு. அப்ப திருஞான சம்பந்தர் வயசு என்ன? முத்தி சேரும் போது வயசு 16. அப்பருக்கு 81, அருள் வாதவுரருக்கு 4 தெய்வீகம், இப்புவில் சுந்தரருக்கு 3, தென் ஞான சம்பந்தருக்கு அந்தம் 16 அரி என்று ஒரு பாட்டு. 4 பேருக்கு எத்தனை வயசுன்னு வரையறுத்து சொல்லுகிறார்கள். அப்பருக்கு 81, அருள்வாத உரருக்கு 4 தெய்வீகம், 4 8 32. 32 வயசில் தெய்வீகத்தை அடைந்தவர் வாத உரர். அப்பருக்கு 81, அருள்வாத உரருக்கு செப்பிய 4 தெய்வீகம், இப்புவியில் சுந்தரருக்கு 3. 18 வயசில் அவர் கைலாயத்துக்கு போனார். தென் ஞான சம்பந்தருக்கு அந்தம் 16 அரி. இருக்கிறதுலே சின்ன வயசு தென்ஞான சம்பந்தருக்கு தான் இல்லையா? ஆனா அவங்க அப்பா என்ன பண்ணிவிட்டார், இது தெய்வீக குழந்தை, இது நாம கூட போக வேண்டிய தேவை இல்லை, அடியார்கள் பார்த்துக் கொள்ளுவார்கள், அறன் பார்த்துக் கொள்ளுவான் அப்படின்னு விட்டுட்டார். மதுரையில என்னென்னமோ வாதங்கள்லாம் நடந்தது. திருஞான சம்பந்தர் ஒழிச்சு கட்டுறதுக்கே பாத்துட்டாங்க. அவர் தங்கியிருந்த மடத்தை தீய வச்சு கொளுத்திவிட்டான் என்று வரலாறு சொல்லுகிறது. நம்ம வீட்டுல ராத்திரி 12 ஒருத்தன் பெல் அடிச்சோம்னா நம்ம சும்மா இருப்போமா? என்ன சொல்லுவோம்? இந்த பைத்தியக்காரன் யார ஒருத்தன் 12 அடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? நிச்சயமா. சரி, தங்கியிருந்த வீட்லயே தீய வச்சு கொளுத்துறான்னு சொன்னா இல்லையா? போக்கிருத்தனம்ல அது கொளுத்தி இருப்பான், ஹரன் காப்பாற்றினான் அவரை. ஆமா, அவர் சொல்றாரு, ஒரு மற்றொரு இடத்துல சொல்லுகிறார், ஹரன் என் நெஞ்சில இருக்கிறான் அப்படின்னு. அதையும் நான் சொல்லுவேன், இப்போ அடுத்தபடி சொல்லுவேன். தங்கியிருந்தார். அவங்க அப்பா அவரை பார்க்க போனார். சிவபாதகிருதே திருஞான சம்பந்தர் உள்ள இருந்தார். வெளியில இருந்தவங்கன்னா அப்பா வர்றதை பார்த்துட்டு உள்ள போய் சொன்னாங்க, தந்தையார் வர்றார் அப்படின்னு. உள்ள எப்படி இருந்தாலும் உடலுக்கு தந்தை தானே இல்லையா? அவர் எந்திரிச்சு வெளியே வந்தார். வெளியே வந்த உடனே தகப்பனா அவரை காலில் விழுந்து கும்பிட்டார். யார? திருஞான சம்பந்தர் அவங்க அப்பா காலில் விழுந்து கும்பிட்டார். இப்பவும் சில தந்தையார்கள் வந்து பிள்ளைங்க காலில் விழலாம். ஏன்? இடம் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சுடுவோம். ஆமா, டே என்ன அனுப்பிச்சு விடாதடா அப்படிங்கிறதுக்காக விழறாங்க இல்லையா? ஆமா. அப்போ தந்தையார் வணங்கி எந்திரிச்ச உடனே என்ன கேட்டார் தெரியுமா? திருஞான சம்பந்தர், அம்மா சௌக்கியமா அப்படின்னு கேட்கல. அவருக்கு தாய் மாமன் சீர்காழிக்கு பக்கத்துல நனிவள்ளின்னு ஒரு ஊர். மாமா சௌக்கியமா, அத்தை சௌக்கியமா அப்படின்னு கேட்கல. என்ன கேட்டார்? இந்த 3 வயசுல ஆட்கொண்டானே அந்த தோழிபுரத்து ஈசன், அவன் சௌக்கியமா இருக்கானா அப்படின்னு கேட்டார். இப்ப திருவற்றியூர்ல இருந்து ஒருத்தன் என்ன பார்க்க வர்றான்னு வச்சுக்கோ, என்னடா ரத்தனம், படம்பக்கு நாதர் நல்லா இருக்காடா இருக்காரா, வடிவுடை நாயகி நல்லா இருக்காடா அப்படின்னு நான் கேட்டிருப்பேனா? கேட்டிருக்க மாட்டேன். கேட்டேன்னா நானும் திருஞான சம்பந்தரும் ஒண்ணு இல்லையா? ஆமா, இவர் கேட்கிறார் அப்பாவை, அப்பா உனக்கு எதுக்கு தானே அந்த அம்மா பொன்கிண்ணத்துக்கு பால் கொடுத்தா, அந்த அம்மா நல்லா இருக்காடா, அந்த அப்பாவும் அம்மாவும் நல்லா இருந்தா நாம நல்லா இருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு. எப்படி? அப்ப ஒரு பதியமே பாடுறாரு, நன்ன தேவாரத்திலேயே மங்களகரமான பாடல்கள் இது அப்படின்னு பொறிக்கெடுத்து வைத்திருக்கிறார்கள் நான் பெரியவர்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு அதுவும் குறைவில்லை, கண்ணில் நல்லகுதொரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது போதையார் பொற்கிண்ணத்து அடிசல் கொள்ளாது என சாதையார் முனிவுற அப்பாவுக்கு எதுக்கு சொல்றாரு நீ கோச்சுக்கிட்டீங்க அன்னைக்கு இந்த அம்மா தானே பால் கொடுத்த இந்த அப்பாவும் இந்த அம்மாவும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டார் அப்ப சிவபாதகர் என்ன நினைச்சிருப்பார் கொஞ்சம் எண்ணி பாருங்க ஆமா போதையார் பொற்கிண்ணத்து அடிசல் பொல்லாது என சாதையார் முனிவுற தான் என்னை ஆண்டவன் சாதையார் குழையினம் கழுமல வளநகர் பேதையால் அவளுடன் பெருந்தகை இருந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வண்ணம் வைதும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் கூரை இல்லை கண்ணில் நல்லது தூரம் கழுமல வளர கண்ணில் நல்ல மங்களகரமான பாடல்கள் இது பெரியவர்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆமா இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் கல்யாண பத்திரிகையில கூட இதை போடுவாங்க சில பேர் இந்த பாட்டை முக்கியமா சொல்ல சொல்லுவாங்க இப்ப கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தி ஒரு கல்யாணத்துல பாடினேன் இந்த 10 பாட்டும் பாடினேன் அது என்னமோ அப்படி ஒரு சூழ்நிலை சரியாக இருந்தது இந்த 11 பாட்டும் பாடினேங்க அந்த கல்யாணத்துல ஆமா அப்படி ஒரு அற்புதமான திருப்பதிகம் இருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொள்ளும் அப்புறம் இன்னொரு திருப்பதிகமும் நான் நினைவூட்ட வேண்டிய கடமை மருந்து வேண்டில் இவை சிவனுடைய திருவுருவமே மருந்து அப்படின்னு சொல்றார் சாமி மந்திரங்கள் இவை மருந்து மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை இருந்து தேவன் குடி தேவரே வேண்டிய அருந்தவத்தோ அடிகள் வேடங்களே என்று ஒரு பதிகம் இருக்கிறது அற்புதமான திருப்பதிகம் அது சிவனுடைய திருவடிவமே திருவுருவமே மருந்து மந்திரம் புண்ணியம் என்று சுவாமி சொல்வதை நம்ம பார்க்கலாம் அடுத்தபடி திரு மகேந்திர பள்ளி என்று ஒரு கஷேத்திரம் அதுதான் என்னுடைய குருநாதனுடைய அவதார தலம் எனக்கு தேவாரம் சொல்லி கொடுத்தவர் வேலாயுத ஓதுவர் தருவூர் மடத்துல இந்த தேவார பள்ளி இருக்கிறது 1941 அந்த தேவார பள்ளி தொடங்கினார்கள் நான் 42 அதுல சேர்ந்தேன் அதுல வாத்தியாராக கிட்டத்தட்ட 50 வருஷம் இருந்தார்கள் அந்த வேலாயுத ஓதுவர் கிட்டத்தட்ட 200 பேரை ஓதுவாராக ஆக்கினார் அவர் யாரும் செய்ய முடியாத வேலை ஆமா 50 வருஷத்துல 200 ஓதுவார் 5 வருஷம் படிச்சவனே 200 ஓதுவாரை தயார் பண்ணார் 4 வருஷம் 2 வருஷம் படிச்சிட்டு போனவன் ஏகப்பட்ட பேர் ஆமா இல்லையா ஆமா அப்படி ஒரு புண்ணியவான் அந்த வேலாயுத ஓதுவர் தனக்கு சம்பளம் கிடைச்சத குறைச்சலா இருந்தாலும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லி அந்த ஓதுவார்களை நல்லா ஒழுங்க தயார் பண்ணி விட்டார் அந்த புண்ணியம் அவருக்கு அவர் திரு மகேந்திர பள்ளி என்ற ஊர்ல அவருடைய திரு அவதார தலம் அதனால அந்த ஊர் பதியமே நான் சேர்த்துக்கொண்டேன் திரை தரு பவனமும் சீர்திகள் வைரமும் கரை தரும் வகிலோடு கனவழி பூதரும் வரைவில்லாலே செய்த மயந்திர பள்ளியுள்ள அறவரை அழகனை அடியினை பணிவினே திரை தரு பவனமும் சீர்திகள் வைரமும் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய அவதார நோக்கம் ஏழாவது நூற்றாண்டுல சமணர்கள் பெருத்து விட்டார்கள் இந்த தமிழ்நாட்டில். உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன், திருப்படையாறை வடதடின்னு ஒரு கஷேத்திரம், அந்த ஊர்ல இருந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு போய் எங்கேயோ ஒரு தோட்டத்தில் கொண்டு புதைச்சு விட்டு கோயில சமன் பள்ளியாக ஆக்கிவிட்டான் அங்க இருக்கிற சமணர்கள் தான். இது சரியா இல்லையா? ஆமா, தப்பு, பெருந்தப்பு நிகழ்ந்தது இங்கதான் இல்லையா? இப்ப கூடதான் அந்த மாதிரி தப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நாட்டுக்கு வரல, டெல்லி அளவோட இருந்துகிட்டு இருக்கு. ஆமா, ஆக என்ன பண்ணிவிட்டான், திருஞான திருநாவுக்கரசு அந்த ஊருக்கு போனார், கோயில் இருக்கிறது சிவலிங்கத்தை காணும் என்னன்னு கேட்டார். இந்த சமணர்கள் எங்கேயே கொண்டு போட்டு மறைச்சு விட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? கோயில் இருந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு போய் விட்டு மறைச்சிட்டாங்கல்ல, இந்த அரசன் என்ன பண்ணினான்? சிற்றரசன் இருந்தான் அந்த ஊர்ல. இந்த கோயில் அந்த சிவலிங்கத்தை கொண்டாந்து வச்சால் ஒழிய நான் சாப்பிட மாட்டேன். என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் சாப்பாடுன்னு அங்கே உட்கார்ந்துட்டு. அப்புறம் பெரிய புராணம் சொல்லுகிறது, அந்த சிற்றரசன் கனவுல போய் திருநாவுக்கரசன் உண்ணாமல் இருக்கிறான், நான் இன்ன இடத்துல மறைக்கப்பட்டு இருக்கிறேன், என்னை எடுத்துக்கொண்டு போய் கோயில்ல வை, அப்பதான் திருநாவுக்கரசன் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி அடையாளம் எல்லாம் காட்டி இருக்கிறான். ஆமா, அப்புறம் அந்த அரசன் எழுந்துட்டு போய் அந்த இடத்தை தோண்டி பார்த்து அந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டாந்து அங்கே வைத்தான் என்று வரலாறு. கற்பனை என்று நாம நினைக்கலாம், காலம் கடந்து விட்டதுனால அப்படி நாம நினைக்கலாம். இல்லை, இப்படி தப்பு சொல்லுவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது, உண்மையை உண்மை என்று சொல்லிக்கொண்டே செல்லுவார்கள். ஆமா, தப்பு சொல்லித்தான் இந்த சமயத்தை வளர்க்கணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு கிடையாது, தேவையும் இல்லை. அந்த மாதிரி அட்டூழி நடந்த போதுதான் திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போனார். மதுரையில கோயில் திறந்திருந்தது ரெண்டு பேருக்காகத்தான் அப்படின்னு சொன்னா, ஒன்னு மங்கையர்க்கரசியார், ஒன்னு குலச்சிறையார். சுவாமி போய் ஒரு இடத்துல தங்கி இருந்தார், அந்த மடம் இருக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா? ஆமா, இவன் வந்துட்டான்டா, எப்படி நம்மள ஒழிச்சு கட்டி விடுவான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டான் இந்த சமணர்கள்னா. ராத்திரி தங்கியிருந்தாரா ஒரு மடம், அதுல தீய வச்சு கொளுத்திட்டான். உங்களுக்கும் எனக்கும் சண்டைன்னு சொன்னா பஞ்சாயத்துல தீர்த்துக்கணும், அல்லது கோர்ட் இருக்கு அதுல பாத்துக்கணும் இல்லையா? என் வீட்டை அத்துமீறி இடிக்கிறதுன்னு சொன்னா நான் ஒத்துக்குவேன? தப்பு இல்லையாது? ஆமா, நிச்சயமான தப்பு. தீய வச்சு விட்டான். ராத்திரி 12 மணிக்கு படம் எரிகிறது. திருஞான சம்பந்தர் வெளியே வந்து பார்த்தார், அடியார்கள் தங்கி இருக்கிற இடத்துல தீய வச்சானா? தப்பு இல்லையாது. அடியார்கள் தங்கி இருக்கிற இடம் அல்லவா அது, செய்யலாமா? இப்ப நம்ம வீட்டு பையன் ஒரு தப்பு பண்ணிவிட்டான், யார்கிட்ட போய் சேரும்? வீட்டு தலைவன்கிட்ட போய் சேரும் இல்லையா? ஆமா. ஆக இந்த அரசன் சமண சமயத்தில் இருக்கிறா தானே இந்த தவறு நடக்கிறது. இந்த தீ போய் அவனை பிடிச்சுக்கிட்டோம் அவனு பாடிவிட்டார். இந்த தேவாரத்தின் வலிமை அந்த தீ போய் மெதுவா பிடிச்சுக்கிட்டோம்னு சொல்லிவிட்டார். ஆமா, இந்த மெதுவா போய் பிடிச்சுக்கிட்டோம்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் எழுதுறார் தெய்வ சேக்கிழார் பெருமாள். பையவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படின்னு சொல்லி பார்த்தார். செய்யனே திரு ஆலவாய் மேவி ஐயனே அஞ்சல் என்று செய்யனை பொய்யராம் அமணர் கொழுவுஞ்சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படின்னு சொன்னார். இந்த தீ போய் மெதுவா அவனை போய் பிடிச்சுக்கிடும். யார? தலைவன் கூன் பாண்டியன. அவன் கூனன், பிறவியிலேயே கூனன். ஆமா, அவனுக்கு பேர் மாறன்னு பேரு. பின்னாலதான் திருஞானசம்பந்தருடைய தேவாரத்தினால நிமிந்து நின்னா அன்னையில் அவனுக்கு நெடுமாறன்னு பேரு. திருஞானசம்பந்தருடைய தேவாரம் அவனுடைய பிறவி கூனையே ஒழித்தது. ஆமா என்பதை நாம மறந்து விடக்கூடாது. அப்போ சாமி ஒரு பதியம் பாடுறார், இந்த தீ பாண்டியனை பிடித்துக் கொள்ளட்டும். போய் பிடிச்சிட்டு, அதுதான் வெப்பு நோயாக அவனுக்கு வந்தது. இப்ப கூட ஜுர நோயை சுர நோயை வந்து வெப்பு நோய் என்று சொல்லுவதான சரி. ஜுர நோய் என்பது வடமொழி, வெப்பு நோய் என்பதுதான் சரியான இது இல்லையா? ஆமா. கடைசி பாட்டு அப்பன் அளவாய் ஆதியருளினால் வெப்பம் தென்னவன் வேலுற என்ன கரெக்டா சொல்லிட்டு போறார் பாருங்க, அதுல சந்தேகமே கிடையாது. ஐயம் திரிபரா சொல்லிட்டு போயிட்டாரு. அதனாலதான் சேக்கிழார் பெருமானுக்கு இது வசதியா போச்சு இல்லையா? எழுத்து எழுத்தா படிச்சு விட்டாரு தெய்வ சேக்கிழார் பெருமான். ஆமா, அப்பன் அளவாய் ஆதியருளினால் வெப்பம் தென்னவன் மேலுற மேதினிக்கு ஒப்ப ஞான சம்பந்தம் உரைபத்தும் செப்ப வல்லவர் தீதிலா செல்வரே. இந்த தீ போய் அந்த பாண்டியனை பிடித்துக் கொண்டது. ஏன் பையவேன்னு சொன்னார் என்பதற்கு சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றார்? பிடித்துக் கொள்ளட்டும் சொன்னா அந்த போன வேகத்தில் அந்த நெருப்பு அந்த பாண்டியனை அழித்துவிடக் கூடும், சேக்கிழாருடைய கருத்து. அப்ப அவன் அழிந்து போனானே ஆனால் மங்கையர்க்கரசியார் கோயிலுக்கு போய் வழிபட்டு இருந்த மங்கையர்க்கரசியார் அமங்கலம் ஆகிவிட வேண்டும் இல்லையா? மங்கையர்க்கரசியார் தான் திருஞான சம்பந்தர் மதுரைக்கு கூப்பிட்டிருக்காரு. அவ தெய்வீக நெறியில உள்ளவள். அவருக்காகவே அஞ்சு பாட்டு பாடுறார் திருஞான சம்பந்தர். சிவனையே பாட வந்த திருஞான சம்பந்தர் மங்கையர்க்கரசியாருக்கு அஞ்சு பாட்டு பாடுறார். குலச்சிரியாருக்கு அஞ்சு பாட்டு பாடுறார் இல்லையா? அவர்களுக்கு ஒரு தீது வந்துவிடுமே என்று நினைச்சுத்தான் பையவே என்று சொன்னாராம் இவர். இதற்கு விளக்கம் எழுதுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான் என்று சொல்லி, இது ஏழாவது நூற்றாண்டுல நடந்த அக்கிரமத்தில் இது ஒண்ணும் இல்லையா? அங்க பாண்டி மதுரையில தான் திருஞான சம்பந்தர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை கண்டவர். எதற்காக அவர் தோன்றினாரோ, எதற்காக இங்கே அவரை வரவழைத்தார சிவபாதகிருதையர், அது நடந்தது மதுரையில்தான். ஆமா, அப்படி ஒரு பெரிய தெய்வீகத்தை செய்துவிட்டு போய்விட்டார். குன்றக்குடி அடிகளார கேட்டாங்க, ஏங்கயா, திருஞான சம்பந்தர் சிவனடியார் தானே, ஒரு கூட்டத்தை அழிக்கலாமா அப்படின்னு. கூட்டத்தை திருஞான சம்பந்தர் அழிக்கலையே கிடையாது. வாதியில வென்றார், வாதியில நாங்கள் தோத்து விட்டால் நாங்க கழுவேறோம்னு அவனே சொன்னான். இப்பவும் சொல்றான்ல, ஒரு கட்சி தோத்து போனா நான் தீ குளிச்சிருந்து குளிக்கிறான்ல, அது கட்சியினுடைய மேலிடமா அதுக்கு பொறுப்பு கிடையாதல்லவா. அதே மாதிரி அரசன் செய்தான் அந்த வேலைய, தானே அவன் கழுவுல ஏறினான். இவர் ஒண்ணும் கழுவுல ஏத்தல கிடையாது. பெரிய புராணத்தை நீ நல்லா படிச்சிருக்கியான்னு கேட்டுவிட்டாரு. கேட்டவன யாரு? குன்றக்குடி அடிகளர் அல்லவா? ஆமா. அந்த வெப்பம் தென்னவனுக்கு ஜுரமாக மாறி கட்டப்படுகிறான் என்பதோடு இருக்கட்டும். பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோமாக. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய நம ஓம், நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்.